الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على نبينا وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக அல்லாஹுவின் பயத்தை அல்லாஹுவின் அச்சத்தை வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அல்லாஹுவின் அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சிறந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். யார் அந்த மார்க்கத்தை பற்றி பிடித்தார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். அந்த மார்க்கம் அல்லாஹ் அங்கீகரித்த மார்க்கம். அந்த மார்க்கம் அல்லாஹ் இறை தூதர்களுக்கு வழங்கிய மார்க்கம். இறை தூதர்கள் பின்பற்றி இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி கண்ட மார்க்கம் அந்த மார்க்கம். அந்த மார்க்கம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கம். வமன் யர்கப் அன் மில்லத் இப்ராஹிம் இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா. மூடன், முட்டாள், அறிவீனன், புத்தி இல்லாதவன் இவர்கள்தான் அந்த நேரிய மார்க்கத்தை விட்டு வழி தவறுவார்கள். யாருடைய அறிவிலே கோணல் இருக்குமோ, யாருடைய புத்தியில் தடுமாற்றம் இருக்குமோ, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியின் பாதையை திறக்கவில்லையோ அவர்கள்தான் இந்த மார்க்கத்திலே குறை காணுவார்கள், இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பார்கள். யார் நேரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், தூய நெறியின்படி வாழ வேண்டும், உண்மையான இறைவனை உண்மையான முறையில் பயந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்களோ நாடுவார்களோ அவர்களுடைய கடைசி எல்லை இந்த மார்க்கமாகத்தான் இருக்கும். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இறுதி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முழுமைப்படுத்தினார். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் நம் நபிக்கு இறக்கிய வசனம், அதில் கூறுகிறான், இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன், என் அருளை நிறைவு செய்தேன், இஸ்லாமை உங்களுக்கு மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன், அங்கீகரித்தேன், பொருந்திக்கொண்டேன் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அஸ்திவாரம் எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? எல்லா ஏவல் விலக்கல்களுக்கும், எல்லா விதமான சட்டதிட்டங்களுக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களாக இருக்கட்டும், நிறைவேற்ற வேண்டிய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அல்லது விட்டொழிக்க வேண்டிய சமூக தீமைகளாக இருக்கட்டும், அல்லது தனி மனிதனுக்கோ அல்லது குணத்திற்கோ பண்பாட்டுக்கோ ஒழுக்கத்திற்கோ ஊறு விளைவிக்கக்கூடிய எந்த குணமாக இருக்கட்டும், அந்த குணத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும், அதை விட்டு தூரமாக வேண்டும் என்ற இரண்டு விதமான அடிப்படைகளும், செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை, இந்த எல்லா விதமான இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கும் அடிப்படை அல்லாஹுவிற்கு கட்டுப்படுதல், அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுதல். இத்தாஅத்துல்லாஹி அஸ்ஸா வஜல் வயுதாஅத்து ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவிற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்விற்கு பணிய வேண்டும், அல்லாஹ் சொன்னதை எடுத்து நடக்க வேண்டும். அதிலே அறிவை புகுத்தி இபிலீசை போன்று வழிகட்டு விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அது நம்முடைய அறிவுக்கு எட்டினாலும் சரி, எட்டவில்லை என்றாலும் சரி, நம்முடைய அறிவின்படி அதனுடைய முடிவு தீமையாக இருக்கும் என்று மனிதன் நினைத்தாலும் சரி அல்லது அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுதல். அப்படி முழுமையாக கட்டுப்படாதவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் போன்ற முனாஃபிக்குகளுடைய பட்டியலிலே சேர்ந்து விடுவார். அல்லாஹுவிற்கு கட்டுப்படுதல், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுதல், இந்த ரெண்டு அஸ்திவாரங்களின் மீதுதான் இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டும் தனித்தனி அடிப்படைகள் அல்ல. அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகின்றான் சூரா நிசா உடைய அத்தியாயம், ومن يطع الرسول فقد اطاع الله. தூதருக்கு கட்டுப்பட்டால்தான் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவர்களாக ஆவீர்கள். தூதரிடத்தில் முரண்பாடு காணுபவர்கள், தூதரை எதிர்ப்பவர்கள், தூதருடைய கூற்றிலே எதிர்கேள்வி கேட்பவர்கள், இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமா சுஇல மூசா மின் கபல். மூசாவிடத்திலே இஸ்ரவேலர்கள் குதர்க்கங்கள் செய்தது போன்று, இஸ்ரவேலர்கள் எதிர்கேள்வி கேட்டது போன்று, நம் தூதரிடத்திலும் நீங்கள் எதிர்கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? ومن يتبدل الكفر بالايمان فقد ضل سواء السبيل. யார் இறை நம்பிக்கையை ஏற்றதற்கு பிறகு இறை நிராகரிப்பை எடுத்துக் கொள்கிறானோ அவன் நேரான வழியை விட்டு வழி தவறிவிட்டான். அதாவது தூதருடைய கூற்றிலே முரண்பாடு காணுவது, தூதரை எதிர்த்து பேசுவது, தூதருடைய பேச்சை நிராகரிப்பது, தூதருடைய பேச்சை காலத்திற்கு பொருந்தாது, நேரத்திற்கு பொருந்தாது, சமூகத்துக்கு பொருந்தாது, வியாபாரத்துக்கு பொருந்தாது, தொழிலுக்கு பொருந்தாது, குடும்பத்துக்கு பொருந்தாது, நாட்டுக்கு பொருந்தாது என்று எந்த காரணத்தை சொல்லி தூதரின் பேச்சை நிராகரித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற எச்சரிக்கை, ஒமைய தபத்தலில் குஃப்ரவில் ஈமான், இறை நம்பிக்கைக்கு பிறகு யார் இறை நிராகரிப்பை தனக்கு மாற்றிக்கொள்கிறானோ அவர் நேரிய வழியை விட்டு வழி தவறிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான் சூரா அல் ஹுஜராத், குல் அத்தியு அல்லாஹ் வ அத்தியு ரசூல் ஃபைன் தவல்லவ் ஃபைன்னமா அலைஹி மா ஹும்மில் وعليكم ما حملتم وان تطيعوه تهتدوا وما على الرسول الا البلاغ المبين. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்படும் போது அடியான் எப்படி இபிலீசை போன்று அறிவை நுழைக்க முடியாதோ அது போன்றுதான் தூதருக்கு கட்டுப்படும் போதும் ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்கக்கூடாது. குல் அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் ஃபைன் தவல்லவ். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான், நபியே நீங்கள் ஒன்றை சொல்கிறீர்கள், ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி சென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் செய்துவிட்டீர்கள். நபியின் பொறுப்பு என்ன? சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது. அதை கேட்பவர்களுடைய கடமை என்ன? அதை ஏற்றுக்கொள்வது. இப்படித்தான் நான் பிரித்து வைத்திருக்கிறேனே தவிர சொல்லுகின்ற நீங்கள் கேட்கின்ற மக்களை வலுக்கட்டாயப்படுத்தி நேர்வழியில் கொண்டு வந்து விட வேண்டும், அதை செய்யும்படி ஆக்கிவிட வேண்டும் என்பது உங்கள் கடமை அல்ல. பிறகு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்கிறான். இதுல யார் அடங்குவார்கள்? ஐங்கால தொழக்கூடிய மக்கள் வருவார்கள், நோன்பு நோக்கிற மக்கள் வருவார்கள், ஹஜ் செய்கிற மக்கள் வருவார்கள், ஜகாத்து கொடுக்கின்ற மக்கள் வருவார்கள், இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற அழைப்பாளர்கள் வருவார்கள், மார்க்கத்தை கற்ற ஆலிம்கள் வருவார்கள், வியாபாரிகள் வருவார்கள், தொழிலாளிகள் வருவார்கள், எல்லா முஸ்லிம்களும் வருவார்கள், பிறகு எல்லா மக்களும் வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வயின் துதியுஹு வயின் துதியுஹு. அந்த தூதருக்கு நீங்கள் பணிந்து நடந்தால், அந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால், அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால், அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டு நடந்தால், தஹ்தது நேர்வழி பெறுவீர்கள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். தூதருக்கு கட்டுப்பட்டால் தான் நேர்வழி. ஒருவர் தொழுகிறார் ஆனால் தூதரோடு முரண்பாடு கொள்கிறார், அவர் நேர்வழியில் அல்ல. ஒருவர் ஹஜ் செய்கிறார் ஆனால் தூதரோடு முரண்பாடு கொள்கிறார், அவர் நேர்வழியில் அல்ல.
ஒருவர் தான தர்மங்கள் செய்கிறார், இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார், மார்க்க கல்வியை போதிக்கிறார், ஆனால் தூதரோடு முரண்படுகிறார், அவர் நேர்வழியில் அல்ல. நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டால்தான், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான், அவருடைய பேச்சை கேட்டால்தான், எந்த நிபந்தனையும் இல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், தஹ்தது, நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். சூரா முஹம்மதுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. நம்பிக்கையாளர்களே, தங்களை மூமின் என்று சொல்கின்ற கூட்டமே, தங்களை மூமின்கள் என்று சொல்கிற கூட்டமே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், وأطيعوا الرسول, ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ولا تبطلوا أعمالكم, உங்கள் செயல்களை வணக்க வழிபாடுகளை பாழாக்காதீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை இந்த வசனத்தில் இருக்கிறது தெரியுமா? ஒருவர் வணக்க வழிபாடு செய்கிறார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஜகாத்து கொடுக்கின்றார், தான தர்மங்கள் செய்கிறார், நல்லொழுக்கங்களை பேணுகிறார், ஆனால் தூதரோடு முரண்பாடு கொள்கிறார், வலா துபுத்திலு அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும், அப்படி செய்யாதீர்கள். தூதரோடு முரண்படுவது நல்ல அமல்களை நாசமாக்கிவிடும், ஈமானை நாசமாக்கிவிடும். எதை நாசமாக்கிவிடும்? ஈமானை நாசமாக்கிவிடும். அல்லாஹ் உண்டு என்று நம்பிக்கை கொள்கிறான், மறுமை உண்டு என்று நம்பிக்கை கொள்கிறான், சொர்க்கம் உண்டு என்று நம்பிக்கை கொள்கிறான், ஆனால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. காரணம், அல்லாஹுடைய தூதருக்கு முரண்பட்டதால். என்னியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா, ஹுனைனித்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்தை பங்கு வைத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் வருகிறார், முஹம்மதை நீதமாக பங்கு வையுங்கள், நீங்கள் அல்லாவின் முகத்தை நாடி பங்கு வைக்கவில்லை என்று தூதரோடு முரண்படுகிறார். தூதரோடு முரண்படுகிறார். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து விட்டது. சொன்னார்கள், நான் நீதம் செலுத்தவில்லை என்றால் யாரால் நீதம் செலுத்த முடியும்? நான் அல்லாஹுவை பயப்படவில்லை என்றால் யாரால் அல்லாஹுவை பயப்பட முடியும்? பிறகு அவர் திரும்பியதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் நரகத்தின் நாயாக இருப்பார், அல்லாஹ் பாதுகாப்பானா, இவருடைய வம்சத்திலிருந்து இவருடைய கொள்கையை ஏற்று வந்தவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே முதன் முதலாக இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்த ஹாரிஜியாக்கள், சஹாபாக்களுக்கு எதிராக வாழ்த்தூக்கிய ஹாரிஜியாக்கள், இவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் மிக கீழ் தரத்திலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். இவர்களை கொல்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், என்ன காரணம்? தூதரோடு முரண்படுவது. இந்த அடிப்படைகளை புரிந்ததற்கு பிறகு நாம் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உண்மையை நாம் புரிந்ததற்கு பிறகு, நம்முடைய நாடு அப்படி இல்லையே, நாம் வாழக்கூடிய தேசம் அப்படி இல்லையே என்று குதர்க்கம் பேசக்கூடாது, என்று மார்க்கத்தை நிராகரிக்க கூடாது. நம்மால் முடிந்த அளவு சத்தியத்திற்காக போராட வேண்டும். தன் சுய வாழ்க்கையிலே அல்லாஹுவிற்கு எப்படி நான் கட்டுப்படுவேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ரசூலுடைய ஒழுக்கங்களை பேணி நான் எப்படி குடும்பம் நடத்துவேன் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்படுகிற தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே வருந்திக் கொண்டே இருக்க வேண்டும், மன்னிப்பு கேட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இன்று பொதுவாக சமுதாய மக்களால் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு பழக்கம், காஃபிர் நாடுகளிலே வசிக்கிறோம், முஷ்ரிக்குகளுக்கு மத்தியிலே வசிக்கிறோம், மஜூசிகளுக்கு மத்தியிலே வசிக்கிறோம், கொள்கைகளை விற்ற, சமுதாய ஒழுக்கங்களை விட்ட சமூக துரோகிகளுக்கு மத்தியிலே வசித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்தியிலே இஸ்லாமிய மக்களுக்கு இடையிலும் அந்த கலாச்சார தாக்கம், அந்த சிந்தனை தாக்கம் ஏற்படுவதை நாம் ஒரு ஆச்சரியப்படுவதற்குரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஷிர்க், இணை வைத்தலை பயங்கரமாக கண்டிக்கிறான். அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை வணங்குவது, அது கோயிலில் வணங்கினாலும் சரி, அல்லது சர்ச்சிலே வணங்கினாலும் சரி, அல்லது தர்காக்கள் என்ற சமாதிகளில் வணங்கினாலும் சரி, முஸ்லிம் என்று பெயர் வைத்துக் கொண்டு, அப்துல்லா என்று பெயர் வைத்துக் கொண்டு வாங்கி வணங்கினாலும் சரி, அல்லது வேறு ஒரு அரபி அல்லாத பெயர்களை வைத்துக் கொண்டு வணங்கினாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவரை வணங்குவது, அல்லாஹ் புனிதப்படுத்த வேண்டும் என்று கூறியதை தவிர மற்ற விஷயங்களை புனிதப்படுத்துவது, இவை அல்லாஹ்விடத்திலே ஷிர்க், இணை வைத்தல் என்ற பயங்கரமான குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். மன்னிப்பு கேட்காமல் இருந்துவிட்டால் மன்னிப்பு கிடையாது. அது ஒரு நபி தன்னுடைய நேசர் ஹலீலுடைய தந்தை செய்தாலும் சரி, அது குற்றம், அவர் குற்றவாளி என்று அல்லாஹ் திட்டவட்டமாக எழுதிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷிர்கை பற்றி நம்மிலே பலர் அல்ஹம்துலில்லாஹ் கவனமாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் இறுதி வரை உண்மையான முஸ்லிம்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. எல்லா விதத்திலும் அல்லாவிற்கு இணை வைக்காத ஒரு தூய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பல பாவங்களை பல பெரும் குற்றங்களை இணை வைத்தலுக்கு சமமாக கண்டிக்கிறான். இணை வைத்தலோடு சேர்த்து அல்லாஹ் கண்டிக்கிறான். எங்கே முஷிரிக்குகளுடைய செயல்களை பற்றி அல்லாஹ் கண்டிக்கிறானோ அந்த இடத்திலே முஷிரிக்குகளிடத்தில் உள்ள இந்த செயலையும் அல்லாஹ் கண்டிக்கிறான். சூரா அல் அன்ஆம் உடைய 137வது வசனம் 6வது அத்தியாயம் وَكَذَلِكَ زَيَّنَ لِكَثِيرٍ مِنَ الْمُشْرِكِينَ قَتْلَ أَوْلَادِهِمْ شُرَكَاؤُهُمْ لِيُرْضُوهُمْ وَلِيَلْبِسُوا عَلَيْهِمْ دِينَهُمْ وَلَوْ شَاءَ اللَّهُ مَا فَعَلُوهُ فَذَرْهُمْ وَمَا يَفْتَرُونَ. இதே சூரா அல் அன்ஆம் உடைய 6வது அத்தியாயத்தினுடைய இதற்கு அடுத்து 3 வசனங்கள் கழித்து 140வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் قَدْ خَسِرَ الَّذِينَ قَتَلُوا أَوْلَادَهُمْ سَفَهًا بِغَيْرِ عِلْمٍ وَحَرَّمُوا مَا رَزَقَهُمُ اللَّهُ افْتِرَاءً عَلَى اللَّهِ قَدْ ضَلُّوا وَمَا كَانُوا مُهْتَدِينَ. இதே சூரா அல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தினுடைய 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் قُلْ تَعَالَوْا أَتْلُ مَا حَرَّمَ رَبُّكُمْ عَلَيْكُمْ أَلَّا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَلَا تَقْتُلُوا أَوْلَادَكُمْ خَشْيَةَ إِمْلَاقٍ نَحْنُ نَرْزُقُهُمْ وَإِيَّاكُمْ. ஒரே அத்தியாயத்திலே இந்த கருத்தை சற்று குறைந்த இடைவெளிகளுக்குள் 3 இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்படி என்ன ஒரு பெரும்பாவமாக இருக்கும்! கண்ணியத்திற்குரியவர்களே, ஐயாமுல் ஜாஹிலியாவில் வாழ்ந்த முஷிரிக்குகளுக்கு மத்தியில் இந்த பழக்கம் இருந்தது. தங்கள் பெண் பிள்ளைகளை கொல்வார்கள். ஒரு கூட்டம் அரபுகளிலே ஒரு கூட்டம் தங்கள் பெண் பிள்ளைகளை கொல்லுவார்கள். காரணம், பெண் பிள்ளைகள் பிறந்தால் அது தங்கள் சமூகத்துக்கு இழக்கு, இழிவு என்று அந்த பெண் பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். இதை அல்லாஹ் பயங்கரமாக கண்டிக்கிறார். இரண்டாவது ஒரு கூட்டம் இருந்தார்கள். இவர்கள் பொதுவாகவே அதிகமாக பிள்ளைகள் பெற்றால் பிரச்சனை, குடும்பத்திலே வறுமை ஏற்பட்டுவிடும், விசாலமான வசதியான வாழ்க்கை வாழ முடியாது, வறுமை அதிகரித்துவிடும் என்ற நம்பிக்கையில் குழந்தை பெறாமல் இருந்தார்கள். அப்படி ஏதாவது குழந்தை பெற்றுவிட்டாலும் அந்த குழந்தையை கொன்று கொண்டிருந்தார்கள். குர்ஆனிலே பல இடங்களிலே பிறந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதை அல்லாஹ் கண்டித்திருப்பது போன்று வறுமையை பயந்து வசதியான வாழ்க்கைக்கு இடையூறாக அமைந்துவிடும், செழிப்பான வாழ்க்கைக்கு இடையூறாக அமைந்துவிடும், அதிகமான பிள்ளைகள் பெற்றால் சொத்துக்களை பங்கு வைத்துக் கொடுக்க வேண்டும், அதிகமான பிள்ளைகள் பெற்றால் ஒவ்வொரு நாளும் வசதியான உணவை சுவைத்து சாப்பிட முடியாது, பண நெருக்கடி ஏற்பட்டுவிடும், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுவிடும், வேலை வாய்ப்பு குறைந்துவிடும் என்ற பயத்திலெல்லாம் குழந்தைகளை கொள்கிற வழக்கம் ஐயாமுல் ஜாஹிலியாவிலும் இருந்தது. அந்த ஒரு பெரும் பாவத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தினுடைய இந்த 3 வசனங்களிலும் சொல்கிறான். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வகதாலிக ஸய்யன லிகஸீரி மினல் முஷ்ரிகீன கத்ல அவுலாதஹும் ஷுரகாஉஹும் லியுர்துஹும் வலியல்பிசு அலைஹிம் தீனஹும். இணை வைப்பவர்களுக்கு அவர்களுடைய இணை தெய்வங்கள் அவர்கள் யாரை வணங்குகிறார்களோ அது சிலைகளாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும். இன்று பார்க்கிறோம் அல்லவா, முட்டாள்கள் ஆட்சியிலே பேசுகிறார்கள் குழந்தை பிறக்காதீர்கள், 1 போதும் 2 போதும் அல்லது குழந்தையே தேவையில்லை என்று. இது போன்றுதான் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவின் அரபுகளுக்கு மத்தியிலும் குலம் கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரத்தின் தலைவருக்கு அந்த கோத்திர மக்கள் எல்லாம் அப்படியே கட்டுப்பட்டு நடப்பார்கள். அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்வார்கள். அவர்கள் தடுத்ததை விட்டு விலகிக் கொள்வார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். அவர்கள் யாரை அல்லாஹ்விற்கு இணையாக மதித்தார்களோ, அது வழிபாட்டில் இருக்கட்டும் அல்லது கீழ்படிவதிலே இருக்கட்டும் சட்டத்திட்டங்களிலே இருக்கட்டும், அந்த இணைகள் இவர்களுக்கு அலங்கரித்து காட்டின குழந்தைகளை கொல்வதை. وَكَذَلِكَ زَيَّنَ لِكَثِيرٍ مِنَ الْمُشْرِكِينَ قَتْلَ أَوْلَادِهِمْ شُرَكَاؤُهُمْ. ஏன்? லியுர்துஹும், இவர்களை அழிப்பதற்காக. குழந்தைகளை கொள்வது அல்லாஹ். அதனுடைய முடிவு என்ன, விபரீதமான முடிவு என்ன? இவர்களை அழிக்க வேண்டும், நாசத்திலே தள்ள வேண்டும். இதனால் ஒரு பெரிய அபாயம் பயங்கரம் இருக்கிறது. அந்த அபாயத்திலே, அந்த பயங்கரத்திலே சமூகத்தை தள்ள வேண்டும். வலியல் பிசு அலை ஹிந்தீனகும், தங்களுடைய வழிபாட்டை இவர்கள் மீது குழப்ப வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான். அடுத்து 140வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வது இன்னும் அதிகமாக கண்டிக்கிறார். قَدْ خَسِرَ الَّذِينَ قَتَلُوا أَوْلَادَهُمْ سَفَهًا بِغَيْرِ عِلْمٍ, முட்டாள்தனமாக, மூடத்தனமாக, அறிவு கெட்டத்தனமாக, யார் கல்வி இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், ஞானம் இல்லாமல் தங்கள் பிள்ளைகளை கொன்றார்களோ அவர்கள் நஷ்டமடைந்தார்கள். قَدْ خَسِرَ الَّذِينَ قَتَلُوا أَوْلَادَهُمْ سَفَهًا بِغَيْرِ عِلْمٍ. سَفَه, முட்டாள்தனம், மூடத்தனம், அறிவு கெட்டத்தனம், கேவலம், பிகைரி இல்மின், ஞானம் இல்லாமல், புரியாமல், இதனுடைய விபரீதத்தை உணர்ந்து கொள்ளாமல். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நிஅமத்தை அவர்கள் தங்களுக்கே தடுத்துக் கொண்டார்கள். இன்று மக்கள் நம்பி வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? ஒரு குழந்தை போதும், இரண்டு குழந்தை போதும் ராகத், அடுத்து குழந்தை பிறந்தால் அது ஆபத்து, அது பிரச்சனை, அதனால் வறுமை ஏற்பட்டு விடும். அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவர்கள் தங்களுக்கு தடுத்துக் கொண்டார்கள். இஃப்திராஅன் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கட்டுகிறார்கள் கதைகளை, பொய்களை. அல்லாஹ்விற்கு உணவு கொடுக்க முடியாதா? அல்லாஹ்விடத்திலே வாழ்வாதாரம் இல்லையா? அல்லாஹ்வுடைய கஜானா காலியாகி விட்டதா? அல்லாஹ் கேட்கிறான். இப்படி சொல்வது, இப்படி நினைப்பது, அல்லாஹ்வின் மீது பொய்யை நினைப்பது, பொய்யான கற்பனை இது. இவர்கள் வழிகட்டவர்கள், யார் இவர்கள் வழிகட்டவர்கள்? ஒமா கானு முஹ்தீன், இவர்கள் ஹிதாயத்திலே இல்லை. 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு, நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், மக்களே வாருங்கள், நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன், விவரிக்கிறேன், அல்லாஹ் உங்கள் மீது தடுத்த பாவங்கள் என்ன என்ன என்று. என்ன தெரியுமா? முதலாவது பாவம், அல்லாஹ் அசுஷிரிக்கு பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்காதீர்கள், அல்லாஹ்விற்கு எதையும் சமமாக்காதீர்கள். மலக்கை அல்லாஹ்விற்கு சமமாக்க முடியாது, நபியை அல்லாஹ்விற்கு சமமாக்க முடியாது, ரசூலை அல்லாஹ்விற்கு சமமாக்க முடியாது, எந்த ஒரு வழியையும் சாலிஹான ஷஹீதையும் அல்லாஹ்விற்கு சமமாக்க முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோரோடு உபகாரமாக நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வறுமையை பயந்து நெருக்கடி ஏற்பட்டுவிடும், பொருளாதார நெருக்கடி, வேலை வாய்ப்பு நெருக்கடி, தங்கும் இடங்களிலே நெருக்கடி, எந்த நெருக்கடியாக இருந்தாலும் சரி. வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லா, நெருக்கடியை பயந்து உங்கள் பிள்ளைகளை கொல்லாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், முட்டாள்களே, உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? நான் எனக்கு ரப்பாக முடியுமா? நான் எனக்கு உணவளிக்கின்ற இறைவனாக ஆக முடியுமா? உனக்கும் அவர்களுக்கும் உணவளிப்பவன் நான், நான் உணவளித்து வருகிறேன். அவர்களுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம், உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம். இதே வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இதே அந்த வாசகத்தை சூரத்துல் இஸ்ராவுடைய 31வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொல்லாதீர்கள், வறுமையை பயந்து, நெருக்கடியை பயந்து, பொருளாதாரத்தை பயந்து. உங்களுக்கு உணவளிப்பவனும் நாம் தான், அவர்களுக்கு உணவளிப்பவர்களும் நாம் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பார்த்தோமா எவ்வளவு பெரிய பயங்கரமான பாவம்? அல்லாஹ் காஃபிர்களுடைய செயல் என்று சொல்கிறான், முஷ்ரிக்குகளுடைய செயல் என்று சொல்கிறான், மூடர்களுடைய செயல் என்று சொல்கிறான், வீணானவர்களுடைய செயல் என்று சொல்கிறான், கல்வி அற்றவர்கள், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அறியாதவர்களுடைய செயல் என்று சொல்கிறார். இன்று இந்த வார்த்தை ஃபேமிலி பிளானிங், பெர்த் கண்ட்ரோல், இன்றைய வசதியான வாழ்க்கையிலே வசதியாக வாழ்வதற்கு அதிகமான பிள்ளைகளை பெற்றால் இடையூறாக இருக்கும். சில கல்வி மான்களிடத்திலே சமீபத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார், உங்களுடைய சமுதாய மக்கள் அதிகமான பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார்களே, வேலை வாய்ப்புகளுக்கு இடையூறாக இருக்கிறது என்று கேட்கும் போது அந்த கல்விமான் பதில் சொல்கிறார், பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, சமுதாய சிந்தனை மாற்று மத கலாச்சாரத்தால் சீர்கெடும் போது அதிலே ஆலிம்களும் கூட விதிவிலக்காக இருக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த நெருப்பு தீ பற்றி எரிகிறது. என்ன சொல்கிறார்கள், அதெல்லாம் அந்த காலத்திலே இருந்தது. இந்த காலத்திலே எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் கல்வியிலே முன்னேற வேண்டும், கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும், பொருளாதாரத்திலே உயர வேண்டும், சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எனவே அவர்கள் இப்போது இப்படி செய்வதில்லை. என்ன வார்த்தை இது, எப்படிப்பட்ட வார்த்தை இது! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, பாவத்திலே எது பயங்கரமான பாவம், பாவத்திலே எது பயங்கரமான பாவம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அன்தத்உவ லில்லாஹி நித்தா, அல்லாஹுவிற்கு நிகர் இருக்கிறது என்று சொல்வது. இஸ்லாமிய மார்க்கத்திலே முதலே ஷிர்கை தகர்க்க வேண்டும். ஷிர்க் இல்லாத இஸ்லாம் உருவானால்தான் அங்கே வெற்றி கிடைக்கும். ஷிர்கை வைத்துக் கொண்டு என்ன கோஷங்கள் போட்டாலும் சரி, என்ன முயற்சிகள் செய்தாலும் சரி, எந்த முயற்சியும் பலன் அளிக்காது. ஆகவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எங்கெல்லாம் கேள்வி கேட்கப்பட்டதோ அங்கெல்லாம் பதில் என்ன பார்க்கலாம், முதலிலே ஷிர்கை ஒழிக்கும்படியான செயல். இரண்டாவது கேட்டார்கள் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், ஷிர்கிற்கு அடுத்த பெரும்பாவம் எது, ஷிர்கிற்கு அடுத்த பெரும்பாவம் எது? கால் சும்ம அன்தத்துல வலதக், அன்தத்துல வலதக் கஷ்யத அன் யத்அம மஅக், உன்னுடைய குழந்தையை நீ கொன்று விடுவது, உன்னோடு அமர்ந்து அவன் சாப்பிடுவதை பயந்து. இது எதை பற்றி சொல்கின்றார்கள்? குழந்தை கருவில இருக்கும் போதே குழந்தையை கொன்று விடுவதை அல்லது பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதை தவிர்ப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், குழந்தை பிறந்ததற்கு பிறகு கொள்வதுதான் தவறு, குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் கொள்வது தவறு, பெர்த் கண்ட்ரோல் செய்வதோ அல்லது ஃபேமிலி பிளானிங் செய்வதோ இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டதல்ல என்று விளங்குகிறார்கள், விளக்குகிறார்கள். உண்மையில் அப்படியல்ல கண்ணியத்திற்குரியவர்களே. குர்ஆனை ஆராய்ந்தவர்கள், ஹதீஸை ஆராய்ந்தவர்கள் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா, தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், அதிகம் குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய, அதிகமாக உங்களை நேசிக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் மனமுடியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்காசரு தவாலது, அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அதிகம் குழந்தைகளை அதிகம் பெருக்குங்கள், உங்களின் மூலமாக நான் மறுமையிலே சந்தோஷம் அடைவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹவுதுல் கௌசரிலே நான் எதிர்பார்த்திருப்பேன். ஒவ்வொரு நபியும் தன் சமூகத்தவர்களை எதிர்பார்த்திருப்பார்கள், நானும் என் சமூகத்தவர்களை எதிர்பார்த்திருப்பேன். அந்த நேரத்திலே நீங்கள் குறைவாக வந்து என்னை கேவலப்படுத்தாதீர்கள். லா தஹ்கிருனி பிக்கில்லத்திக்கும், இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது, இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லிம்களுடைய அடிப்படை அதிக குழந்தைகளை பெறுவது. அதிக குழந்தைகளை பெறுவது அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக நீங்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியாது எந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை விரிவாக்குகிறான் என்று. எந்த குழந்தையின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்வாதாரத்தை விரிவாக்குகிறான் என்று உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இவருடைய சந்ததியை பெருக்குவாயாக, அதிகமாக்குவாயாக என்று. இஸ்லாமிய மார்க்கத்தின் இன்னும் மிகச்சிறந்த ஒரு அம்சம் என்ன தெரியுமா, இந்த சந்ததிகளை பெருக்க வேண்டும் என்பதற்காகவே உலகத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று முழியக்கூடிய, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பறைசாற்றக்கூடிய, அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக போராடக்கூடிய, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய தீனை பேணக்கூடிய முஸ்லிம்கள் தியாகிகள் உருவாக வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இந்த மார்க்கத்திலே பலதார மனத்தை ஆர்வமூட்டினான், வலியுறுத்தினான், அதற்குண்டான வழிகளை அல்லாஹ் இலகுவாக்கி வைத்தான். திருமணத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசும்போது ஃபன்கிஹூ மா தாபலகும் மினன் நிஸாயி மஸ்னா வஸுலாத வருபா, நீங்கள் பெண்களை இரண்டாக முடியுங்கள் அல்லது மூன்றாக முடியுங்கள் அல்லது நான்காக முடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு பயம் இருக்கிறது நீதம் செலுத்த முடியாது என்று, உங்களுக்கு பயம் இருந்தால் நீங்கள் ஒன்றை போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆர்வப்படுத்துவது எது, ஆசை ஊட்டுவது எது, எதன் பக்கம் அல்லாஹ் முதலாவதாக கவனத்தை செலுத்துகிறான். பார்க்கிறோம் இன்றைய கேடுகட்ட இந்த முஷ்ரிக் சமுதாயத்திற்கு மத்தியிலே வாழுகின்ற நிர்பந்தத்தில் ஆக்கப்பட்ட நாம் எப்படியெல்லாம் சிந்தனை தாக்கங்களுக்கு ஆளாக இருக்கிறோம். இன்று நம்மிலே எத்தனை சகோதரர்கள், எத்தனை மக்கள் இந்த பலதார மனத்தை வெறுப்பவர்கள் இருக்கிறார்கள், இந்த பலதார மனத்தை ஏளனமாக பேசுபவர்கள் இருக்கிறார்கள். பலதார மனம் செய்தவர்களை குத்தி பேசுபவர்கள் எத்தனை பேர், அல்லது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் போடாத கண்டிஷன்களை இதற்கு போடக்கூடிய எத்தனை பேர். ஒரு முஹல்லாவிலே ஒரு தப்தர் வாங்கிவிட முடியுமா அடுத்த திருமணத்திற்கு? எத்தனை கண்டிஷன்கள், எத்தனை கேள்வி. ஜினா செய்வது இலகுவாகிவிட்டது. சில குடும்பத்திலே சொல்லுகின்றார்கள், உனக்கு மனைவி பிடிக்கவில்லை என்றால் அங்கே இங்கே போய் கொண்டு வந்து விடு, ஆனால் அதற்காக இன்னொரு திருமணம் செய்து விடாதே என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக, எவ்வளவு கேவலமான சிந்தனை. அதுபோன்று செல்வந்தர்கள், தங்களை படித்தவர்கள், தாங்கள் பெரிய சமுதாயத்தின் மேற்சிந்தனை உள்ளவர்கள் என்று தங்களை போற்றிக் கொள்பவர்களுடைய நிலைமை என்ன? நாங்கள் கல்யாணம் முடித்தோம், ஒரு குழந்தை போதும், முடிந்தது அதோடு. அதற்கு பிறகு என்ன? ஃபேமிலி பிளானிங். ஒன்று நிரந்தரமாக கருப்பையை அறுத்து விடுவது, இல்லை என்றால் அதோடு முடித்துக் கொள்வது. இவர்களுடைய தொழுகை வீணானது, இவர்களுடைய இறை நம்பிக்கை வீணானது. நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். இது முஷ்ரிக்குகளுடைய செயல். எதற்காக இவர் இப்படி செய்கிறார்? ஒரு நண்பரிடத்தில் கேட்டபோது அவர் சொல்கிறார், ஒரு பிள்ளையை பெற்று நல்லா அவரை படிக்க வச்சு சொத்து பத்தெல்லாம் அவருக்கு சேர்த்து வச்சா நிம்மதியா இருப்பார், எதுக்கு இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு கடைசியில் சொத்தை பங்கு வச்சுக்கிட்டு பிரச்சனையாகிட்டு? எப்படி சொல்றாங்க, சொத்தை பங்கு வச்சு எதுக்கு பிரச்சனையாகி கொண்டு? ஒரு குழந்தையை பெற்றோமா, எல்லா சொத்தையும் அவனுக்கு கொடுத்தோமா, முடிஞ்சிச்சு. ஒரு குழந்தையை பெற்றோமா, நல்லா அவரை படிக்க வச்சோமா, முடிஞ்சிச்சு. எப்படி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை இவர்களாக விதித்துக் கொள்கிறார்கள்? அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ நான் அப்படி நடந்து கொள்கிறேன், எனவே எனக்கு என் மீது நல்லெண்ணம் வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எனக்கு அதிகமான குழந்தைகளை கொடுக்க வேண்டும், ஒருவரை கல்விமானாக ஆக்குவேன், ஒருவரை இஸ்லாமிய பிரச்சாரராக ஆக்குவேன், ஒருவரை அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு போராடக்கூடிய முஜாஹிதாக ஆக்குவேன் என்று நல்ல எண்ணங்கள் வைத்தால், அவர்களுடைய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான் என்று வைத்தால், அல்லாஹ் அதற்கேற்ப நடத்தி காட்டுவான். ஆனால் இவர் வைப்பது என்ன? எல்லா செல்வத்தையும் தான் சம்பாதித்தது போன்று, எல்லா செல்வமும் தன்னுடைய அறிவினால் கொண்டு வந்தது போன்று, காரூனுடைய எண்ணத்தை உடையவர்கள். யாருடைய எண்ணம்? காரூனுடைய எண்ணத்தை உடையவர்கள். இவர்களுடைய குடும்பம் பார்ப்பதற்கு இஸ்லாமிய குடும்பமாக வெளியிலே தோன்றினாலும், கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் இதை அங்கீகரிக்க மாட்டான். எதுவரை முஷ்ரிக்குகளுடைய கொள்கை, முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை இவர்களிடத்தில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை குர்ஆனிலே இவ்வளவு அழுத்தமாக சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொல்கின்றார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு பெண் கிடைத்திருக்கிறார், அவள் மிக அழகாக இருக்கிறாள், வசதி உள்ளவளாக இருக்கிறாள், ஆனால் அவளுக்கு குழந்தை பேறு கிடையாது, அவளால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, இவளை நான் மனம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, மனம் முடிக்காது. மூன்று முறை கேட்கிறார், பிறகு பிறகு என்று மூன்று முறை கேட்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்று என்ன சமுதாயத்திலே நடக்கிறது? மார்க்க அறிஞர்கள் எங்கே அனுமதி தருகிறார்கள் என்றால், எந்த இடத்திலே இனி பெண் குழந்தை பெற்றால் அவளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பயம் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் தான் பெண் கருவுருவதை, கர்ப்பமாகுவதை தடை செய்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கிறது. அதை தவிர வறுமையை பயந்தோ, வசதியான வாழ்க்கை பறிபோகிவிடும் என்று பயந்தோ, அல்லது இந்த கால உலகத்திலே மக்கள் ஜனத்தொகையால் நெருக்கடி ஏற்பட்டுவிடும் என்று பயந்தோ ஒருவர் அதிக குழந்தைகளை பெறுவதை தவிர்த்தால் அவர் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய கூட்டத்திலே இருப்பார். அவர் தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, மற்ற அமல்களை செய்து தன்னை முஸ்லீமாக கருதினாலும் சரி. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.